ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்ம உருவேல் அத்தியாயம் 3, கர்மயோகம் பதம் 29. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரகிருத்தே குணசம்மோதாம் சஜ்ஜதே குணகர்மஷம் தானகர்ஷ்ணா விதோ மந்தம் கிருஷ்ணாவின்னா விசல்யதே. பிரகிருத்தே குணசம்மோதாம் சஜ்ஜதே குணகர்மஷம் தானகர்ஷ்ணா விதோ மந்தம் கிருஷ்ணவிதி நா விசல்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவுற்றோர் லௌகீக செயல்களின் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையோராகின்றனர். குறைவான அறிவுடன் செயல்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலை பெறல செய்யக்கூடாது. ஓம ஜானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிங்கிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணீ நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத் தேசதாரிணீ பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்த சக்திகம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருதை சுன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்க பத க்ரம உபநிஷத் காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தி தத்கதீன மனுஷா பஷ்யந்தி யம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. இப்போ பதம் 29, அத்தியாயம் 3 கர்மயோகத்தில் இருக்கும். இதுக்கு முந்தைய பதங்களில் பகவான் தத்துவவித், 3 விதமான தத்துவங்களை பார்த்தோம். பகவானை 3 விதமாக புரிந்து கொள்ளலாம். பிரம்மான், பரமாத்மா, பகவான் அப்படின்னு. யார் ஒருவர் வந்து பகவானுடைய பூர்ணத்துவத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். புலன்களின் இந்திர திருப்தியில் புலன்களின் இந்திர திருப்தி மற்றும் பக்தி தொண்டு, இதற்கும் வேற்றுமைய வேறுபாடுகளை அறிந்த மனிதர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர் அப்படிங்கிறத வந்து நேற்று வந்து பார்த்தோம். இன்னைக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த பௌதீக முக்குணங்களால் மதி மயங்கப்பட்டு யார் ஒருத்தர் வந்து மயங்கி கிடக்கிறாங்களோ அவர்களை அந்த அறிவற்றவர்களை அறிவில்லாதவர்களை சாதாரண மனிதர்களை லௌகீக செயல்களின் முழுமையாக ஈடுபட்டு வருவர்களை அறிவாளிகள் வந்து குழப்பக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகமும் நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பௌதீக இயற்கையின் மூலமாக ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கி அவன் ஏன் வந்து அறிவற்றவனாக இருக்கிறான் அப்படின்னா, இந்த ஜட இயற்கையின் குணங்களால் வந்து மதிமயக்கப்பட்டு இருக்கிறான். ஒரு ஆத்மா பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு கோடி சூரியனை ஒன்றா வச்சோம் அப்படின்னா எவ்வளோ பிரகாசம் வருமோ அதுதான் வந்து நம்மளோட ஆத்மா. அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அவ்வளோ தேஜஸ்வி, அவ்வளோ பிரகாசமாக, பயங்கரமாக ஒளி பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த பௌதிக லோகத்துக்கு வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எப்படி நம்ம அந்த பிரகாசமாக இருக்குமோ அது எல்லாமே வந்து போயிடுது. எப்படி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா, நம்ம அந்த பௌதிக உலகத்தில் வந்த உடனே ரெண்டு வேலைகள் நடக்கிறது. ஒன்று வந்து நம்மளுடைய அறிவு வந்து போயிடுது, அறிவு வந்து மறைக்கப்படுறது. இரண்டாவது வந்து இந்த முக்குணங்கள் வந்து ஜட இயற்கையான முக்குணங்கள் வந்து நம்மளால் பிடித்து கொள்ளுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம் கொடுத்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு வைரம் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும். அதிலிருந்து வெளிச்சம் வந்து பயங்கரமாக வரும், ஒரு பிரகாசமாக அந்த வைரம் இருக்கும். அதே வந்து அந்த பிரகாசமான இருக்கிற வைரத்தை கொண்டு போய் நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னம்னா, அந்த பிரகாசமாக எவ்வளோ பிரகாசம் வந்து ஒரு வைரத்திலிருந்து வருதோ அந்த பிரகாசம் எல்லாமே மண்ணில் புதைக்கும் பொழுது பிரகாசம் எல்லாமே வந்து போயிடுது. அதுபோல் நம்ம வந்து இந்த ஆத்மாங்கிறது வந்து பயங்கர ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடியது. அந்த பிரகாசமாக இருக்கக்கூடியது எப்படி ஒரு மண்ணுக்குள்ள வைரத்தை புதைக்கும் பொழுது அந்த வைரத்தில் இருக்கிற பிரகாசம் எல்லாம் போயிடுதோ, அதுபோல இந்த ஆத்மாவில் இருக்கிற பிரகாசம் எல்லாமே இந்த பௌதிக லோகத்துக்கு நமக்கு வரும் பொழுது இந்த மூகு இந்த ஜட இயற்கையில் முக்குணங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, கவரப்படுறது. கவரப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எல்லாமே மதிமயங்கின மாதிரி ஆயிடுறோம். நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதே வந்து முழுமையாக வந்து மறந்து விடுகிறோம். இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் கொடுத்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு சிங்கம் ஒரு புலி, சிங்கம் வந்து எவ்வளோ பலம் பொருந்தது, சிங்கத்திட்ட யாருன்னா பக்கத்தில் கூட போக முடியாது. நம்ம ஒரு சாதாரண மனிதன் சிங்கம் இருந்துச்சுன்னா 200 மீட்டருக்கு 200 மீட்டருக்கு அங்கே இருந்துச்சுனாலே பயந்து ஓடிடுவாங்க எல்லாரும் சிங்கத்தை பார்த்தா. சிங்கம் புலியை பார்த்தா யார் பக்கத்தில் கூட வந்து பொம்மையை பார்த்தாலே பயமாக இருக்குது. சிங்கத்தை சிங்கம் புலியத்தையும் பார்த்தா யாருன்னா பயப்படாமல் இருப்பாங்களா, பயங்கரம் வந்து பலம் பொருந்தது சிங்கம், அது பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் அந்த சர்க்கஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கமும் புலியும் அது என்ன பண்ணுது, சர்க்கஸில் வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து பயங்கரமான பயிற்சிகள்லாம் கொடுத்து அதை சிங்கம் புலி அப்படிங்கிறத வந்து மறக்கடிச்சிடுறான். மரக்க அடிச்சுட்டு அதுக்கு பயங்கரமான ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சர்க்கஸில் அது என்ன பண்ணுது, இவன் வந்து இசையை அமைக்கிறான், இசையை போடுறான். அது தாளத்தை போடும் பொழுது அது என்ன பண்ணுது, சிங்கமும் புலியும் தாளத்துக்கு ஏற்பாறு போல் அது வந்து நடனம் ஆடுது. ஒரு சாதாரண ஒரு விலங்கு மாதிரி என்ன பண்ணுது, அது வந்து இவன் மியூசிக்கை போட 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 இசையை போட 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 அது என்ன பண்ணுது, கீழே மேலேயும் குதிக்குது. அந்த சர்க்கஸில் அது இடது பக்கமாக போகணும்னா இடது பக்கமாக போகுது, வலது பக்கமாக போகணும்னா வலது பக்கமாக போகுது. அதே வந்து ஒரு தடவை ஒரு நிமிஷம் அதை நினச்சி பார்த்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு சிங்கம் அப்படின்னு ஒரு கர்ஜிச்சின்னு வச்சுவான், இருக்கிற சர்க்கஸில் இருக்கிற எல்லாம் வந்து ஓடிடுவான். இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான், அதை வந்து சிங்கம் அப்படிங்கிறதே வந்து அதை வந்து மறைச்சி அவன் பயங்கரமாக பயிற்சி கொடுத்து அதை சிங்கம்ங்கிறதே வந்து மறைச்சிருக்கான். அது உண்மையான அதனுடைய சொரூபத்தை மறைத்து விட்டது. அதுபோல் நம்மளுடைய ஆத்மா ரொம்பவும் பிரகாசமாக, நம்ம ஆத்மா வந்து பிதாக மத்ய ஜகத்தோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ர ஓம்கார ரிக்ஷம யஜுரேவச்ச, பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார், நம்ம எல்லாமே வந்து பகவானுடைய குழந்தைகள். அப்படி இருக்கிற பகவானுடைய குழந்தைகளாக இருக்கும் பொழுது இந்த பௌதிக லோகத்தில் ஜட இயற்கையின் இந்த முக்குணங்கள் வந்து கவரப்பட்டு மதி வந்து மயங்கிட்டோம். இன்னொரு உதாரணம் கொடுத்தோம் அப்படின்னா, எப்படி இந்த வியாபாரிகள்லாம் இருக்காங்க, செல்வந்தர்கள்லாம் வியாபாரம் செய்யும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மதுபானத்தை வந்து கொடுப்பாங்க. அவன் பெரிய ஆளுகள் எல்லாமே கூட்டிகிட்டு போய் எங்கன்னா ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலு அந்த மாதிரி உணவகங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நிறைய மதுவை வாங்கி கொடுப்பாங்க. குடுறாரு ராஜா, குடி 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 குடின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து எல்லாத்தையும் குடிக்க வச்சுட்டு அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து பேசுவாங்க. பேசிட்டு குடிக்க வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அவர் வந்து மதி மயங்கிடுவார். இந்த பகத்தில் பகவானும் நம்மளாம் ஜட இயற்கையின் மூலம் மயங்கியிருக்கோம், அவர் என்ன பண்ணுவார், குடியின் மூலம் மயங்கிடுவார். மயங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இங்கே ஒரு கையொப்பம் விடுங்கள், அங்கே ஒரு கையொப்பம் விடுங்கள், இங்கே ஒரு கையொப்பம் விடுங்கள், அங்கே ஒரு கையொப்பம் விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்கே எங்கெல்லாம் கையெழுத்து வேணுமோ அங்கெங்கெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து மதி மயங்கின நிலையில் இருக்காங்க. அதுபோல தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், மதி மயங்கின நிலையில் இந்த ஜட இயற்கையின் மூலங்களால் மதி மயங்கி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே இந்த பௌதிகமான வேலைகளிலே வந்து நம்ம வந்து ஈடுபட்டுகிட்டே வந்து இருக்கிறோம். இன்னொரு உதாரணம் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களை கடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களை கடத்தின உடனே இந்த குழந்தைகள் வந்து அழுதுகிட்டே இருக்கும். ஒய்யன் ஒய்யன் ஒய்யன்ட்டு அப்பா அம்மா, ஏன்னா அப்பா அம்மாவை பிரிஞ்ச துக்கத்தில் இது வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கும். அதை அழுதுகிட்டே இருக்கும் பொழுது இந்த கடத்தினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வேலை இந்த அப்பா அம்மாவை மறக்க வைக்கிறது. ஏன்னா இந்த அப்பா அம்மாவை மறக்க வைக்கல அப்படின்னா இந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த அப்பா அம்மாவை எப்படின்னா வந்து எதனா கொடுத்து மயக்கிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாங்கிறத வந்து மறக்கடிச்சிருவாங்க. அதுபோல் நம்ம இந்த மாயாதேவி, இந்த ஜட இயற்கையின் முக்குணங்கள் என்ன பண்ணுது, நம்மளுடைய உண்மையான சொரூபம் பகவானையே வந்து மறக்க வச்சிருது. மறக்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த மாயாதேவி வந்து இது இருக்குது அது இருக்குது, இதை வந்து நீ செய்யி, இதை பண்ணினா நீ இப்படி இருக்கலாம், அதை பண்ணினா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஏகப்பட்ட மாயாஜாலங்களை வந்து காமிக்கிறது. அப்படி காமிக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத வந்து தெரியவே தெரியாது. குறைந்தபட்சம் நம்ம உணரலைன்னா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மதிமயங்கின நிலையில் நம்ம நினச்சிக்கிறோம், நான் வந்து ஆண், நான் வந்து பெண் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சிக்கிறோம். அப்புறம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவர்கள் எல்லாமே என்னுடைய சொந்த பந்தங்கள், இவர்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், இவர்கள் எல்லாமே அந்த சொந்த பந்தங்கள், அவர்கள் எல்லாமே வந்து என்னுடைய எதிரிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பௌதிக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யாரும் நண்பர்களும் கிடையாது, யாரும் வந்து சொந்தக்காரங்களும் கிடையாது, யாரும் எதிரிகளே கிடையாது. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் யாருமே நண்பர்களுக்கு கிடையாதுன்றீங்க, சொந்தக்காரங்களுக்கு கிடையாதுன்றீங்க, எதிரிகள் யாருமே கிடையாதுன்றீங்க, எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாமே தற்காலிகம். ஏன் தற்காலிகம் அப்படின்னா, நம்ம வந்து நினச்சிக்கிறோம் இன்றைக்கி வந்து சொந்த பந்தங்களே இருக்குது, நமக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்குது. அதோட ஏதாச்சும் ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, உடனே கத்தி எடுத்து வெட்டிக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து வாடா உன்னை வெட்டுறங்கிறான், இவன் அவனை சொல்கிறான் நான் உன்னை வெட்டுறேன்றான் அப்படின்னு சொல்லிக்கிறான். யார் வந்து மிக நெருங்கிய சொந்தமாக இருந்தார்களோ அவர்கள் அடுத்த நாளே மிக நெருங்கிய எதிரிகளாக ஆயிடுறாங்க. நம்ம பார்க்குறோம், அந்த பௌதிக உலகத்தில் பார்க்குறோம். நம்ம இந்த சாஸ்திரத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருப்போம். நம்ம என்ன நினைப்போம், சாஸ்திரத்தை சொல்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது, எப்படி எதிரியுமே எதிரிகளே கிடையாது, நண்பர்களே கிடையாது, சொந்தக்காரங்களே கிடையாது, எப்படி எல்லாம் தற்காலிகன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நடக்குது. இப்போ தான் நம்ம நண்பர்களே பார்க்குறோம், இரண்டு நண்பர்கள் ரொம்பவும் நெருங்கிய, எப்போ பார்த்தாலும் ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா படுப்பாங்க, எங்கே போனாலும் ஒன்றா பண்ணுவாங்க, எதை எடுத்தாலும் ஒன்றா பண்ணுவாங்க, அப்படியே ஒட்டி அதாவது ரெண்டு பேரும் ஒரே ஒரே ஒரு ஆத்மா மாதிரி ரெண்டு பேரும் ஒட்டியே இருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று சின்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க, ரெண்டு பேரும் பயங்கர மிக பெரிய எதிரி ஆகிடுவாங்க. அதுபோல் இந்த பௌதிக உலகத்தில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து தற்காலிகம். நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஜட, இந்த பகவான் இந்த பதத்தில் சொல்கிறது போல் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நம்ம மதிமயங்கப்பட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சில பேர் நண்பர்களாகவும் சில பேர் எதிரிகளாகவும் சில பேர் சொந்த பந்தங்களாகவும் நம்ம வந்து நினச்சிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்தியாவில் பிறந்ததுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வந்து இந்தியன் அப்படின்னு நினச்சி இந்தியாவை வந்து வணங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்தியாவை வணங்கும் போது என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானுங்கள்லாம் என்ன பண்ணுறோம், இவர்கள்லாம் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உதச்சி தள்ளு, இவங்கெல்லாம் உதச்சி தள்ளு, சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை நம்ம என்ன பண்ணுறோம், உதைக்கிறோம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, எம் எம் வாபீஸ்வரன் பாவம் எஜத்தந்தே கலைவரம் தம் தம் இவைத்து கவுந்தேயா சதாசத் பாவ பாவித்தகம். யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் எதை நினைக்கிறார்களோ அவர்கள் அதை ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். எட்டாவது அத்தியாயத்தில் நம்ம அங்கே போகும்பொழுது விரிவாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படியா சுட்டு தள்ளு பாகிஸ்தானை, உதச்சி தள்ளு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இறக்கும் தருவாயில் பாகிஸ்தானாக நினச்சோம் அப்படின்னா அடுத்த பிறவி பாகிஸ்தானில் போய் நம்ம பிறந்துருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், பாகிஸ்தானை வந்து வணங்குவோம். நான் வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம் வந்து நான் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வந்து வணங்குவோம். இந்தியாவை என்ன பண்ணுவோம், உதச்சி தள்ளு சுட்டு தள்ளு அப்படின்னு இந்தியாவை வந்து சொல்லுவோம். அதனால் ஏன் அப்படின்னா, மதிமயங்கின நிலை, ஜட இயற்கையின் முக்குணங்களால் மதிமயங்கின நிலையில் வந்து நம்ம எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாங்கிறதே வந்து தெரியாது, எல்லாமே வந்து தற்காலிகம். அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பௌதிகமாக மூழ்கி கிடக்கிறாங்களோ அவங்கள போயிட்டு நீ ஒன்றுமே வந்து பண்ணாத அப்படின்றாரு. ஏன் ஒன்றும் பண்ணாத அப்படின்னா, இந்த நாய்க்கு எப்படின்னா வந்து பிஸ்கட் போட்டோம் அப்படின்னா அது வல்லுன்னு குலைக்கும். நம்ம நல்லது செய்ய போனாலும் சில விலங்கினங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்ய போகலான்னு ஏதாவது செஞ்சோம்னா கூட சரி, அது பசிக்குதே பாவம், எதனா கொடுக்க போகலாம் அப்படின்னு பார்த்தா வல்லுங்க, அது குலைக்கும், நம்மளே வந்து கடிக்க வரும். அதுபோல் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவார்கள், கடவுளை பற்றி நம்ம எதனா போயிட்டு சொன்னோம் அப்படின்னா, ஏங்க நீங்கள் வந்து பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பகவானோட நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எதனா பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம அறிவுரை சொன்ன போனோம் அப்படின்னா, இந்த மதி மயங்கி நம்ம மக்கள்கள் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் பகவான் இந்த பதத்தில் சொல்கிறாரு, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் போய் அவர்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, நம்மளுடைய நேரத்தை வந்து பக்தர்கள் வந்து விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டு அவங்கள போயிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். சில பிரபுபாதர் இந்த பொருளூர் எல்லாம் மிகவும் கருணை வாய்ந்தர். சில பிரபுபாதர் தூய்மையான பக்தர், மிகவும் கருணை வாய்ந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பக்தர்கள் பகவானை விட கருணை வாய்ந்தவர்கள். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு தூய்மையான பக்தர்களில் யாருனா வந்து துன்பப்பட்டா இந்த உலகத்தில் வந்து அவர்களால் அந்த துன்பத்தை தாங்கி கொள்ள முடியாது, சகித்து கொள்ளவே முடியாது. பகவான் வேணால் சொல்லிடலாம், ஆனால் பகவானுடைய பக்தர்களால் இன்றைக்கும் நம்ம பார்த்தோம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையாக போயிட்டு ஏங்க நீங்கள் பகவத்கீதை படிங்க, பகவத்கீதை பகவானை பற்றி கேளுங்க, பகவானுடைய நாமத்தை பற்றி சொல்லுங்கள், எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அட போயா வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் கூட, கெஞ்சி கெஞ்சி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் வந்து வீடு வீடாக போய் கெஞ்சி கெஞ்சி வந்து சொல்ல வைப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் எப்போ நம்மளே வந்து, நானே வந்து நிறைய தடவை வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேரை போயிட்டு கெஞ்சி கூத்தாடி சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் படிங்க பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சா கெஞ்சுவான், அவளை காலில் விழாத குறையாக வந்து கெஞ்சுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எப்படியோ பகவானுடைய சங்கல்பத்தில் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களும் பக்தி தொண்டில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஹோ ஏகோன்னு பாராட்டுவாங்க, ஆஹாஹா பிரபு நீங்கள் வந்து நம்ம எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணீங்க, நீங்கள் வந்து என்னை நான் வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் நீங்கள் பகவானோட நாமத்தை சொல்ல சொன்னீங்க, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, நிறையா வந்து பௌதிக உலகத்தில் இருக்கிற பாரங்களே வந்து நிறையா குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. அதுபோல் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பதத்தில் எந்த விதமான இந்த அசுரர்கள் அவர்கள் வந்து எப்படி வந்துட்டு, ஒரு தடவை சில பிரபுபாதர் அமெரிக்காவில் ஒரு தடவை பிரவச்சனம் கொடுத்துட்டு இருந்தார், 1965-66 அந்த அகில உலக கிருஷ்ண பக்தி ஹரே கிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட பொழுது அவர் வந்து பிரவச்சனம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து நிறைய இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க, அவரை வந்து பாட்டில் எடுத்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மேடை மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கார், அப்போ வந்து எல்லாரும் வந்து பாட்டில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து ஹரே கிருஷ்ண பக்தர்கள் என்ன பண்ணும், ஸ்ரீல பிரபுபாதரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பயங்கரமான நிறைய இந்த மாதிரி அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, சில முறை பக்தர்களை வந்து இந்த மாதிரி தாக்குதல் கூட நடத்துவாங்க. இருந்தாலும் பக்தர்களை எதை பற்றியும் வந்து கவலைப்படாமல், ஏன் அப்படின்னா, ஒரு ஆத்மாவுக்கு வந்து அடுத்தவர்கள் யாருன்னா வந்து கஷ்டப்பட்டா இந்த பக்தர்களுக்கு வந்து பொறுத்து கொள்ள முடியாது. இருந்தபோல் நமக்கு என்னதான் துன்பம் வந்த பொழுது வந்தாலும் சரி, இப்போ ஜீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து சிலுவையில் வந்து அடைச்சாங்க, அவர் வந்து துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்த மக்களுக்கு வந்து இன்பம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற பக்தர்கள் வந்து இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களால் மதிமயக்கப்பட்ட ஆத்மாவுக்கு போய் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. எப்படி நம்ம சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா, கூவம் இருக்குது, அந்த கூவத்தில் பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வந்து அழிக்கும், நம்மளால் வந்து அதை கடந்து கூட செல்ல முடியாது. பஸ்ஸில் எப்போ போனோம் அப்படின்னா, அது யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கூவம் நதியை வந்து கடந்து போகிறோமோ அப்போ பயங்கர துர்நாற்றம் வரும், ஒரு 2 செகண்ட் கூட நம்மளால் இருக்க முடியாது. இருந்தாலும் கூவத்தோட கரையில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் வந்து இருக்கிறது. அந்த குடும்பங்கள் எல்லாத்துலேயும் போய் கேட்டீங்க, எப்படிங்க அங்கே இருக்கிறீங்க, இவ்வளோ வந்து வாடகை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பழகின மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் எங்கன்னா போயிட்டு ஒரு ஏசி ரூமோ இல்லை வந்து ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்லையோ தங்க வச்சு படுக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால படுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கூவத்தோட துர்நாற்றத்தை சுமந்து சுவாசி சுவாசிச்சு அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. என்னங்க இப்படி வேறு நடக்குதுமா அப்படின்னா, நீங்களே வந்து எப்போனா போயிட்டு எப்போனா வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சோ, சில பேருக்கு வந்து இந்த மீனவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த மீனோட ஸ்மெல்ல வந்து சுவாசிச்சு சுவாசிச்சு அவங்கெல்லாம் பழக்கம் ஆயிடும். அந்த மீன் ஸ்மெல் வந்து வரல அப்படின்னா அவங்களால வந்து தூக்கம் வர முடியாது. அதுபோல் நீங்கள் வந்து ஒரு ஏசி ரூம் கொடுத்தாலும் சரி, ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொடுத்தாலும் சரி, இந்த இவர்களால் வந்து தூங்கவே முடியாது. அதுபோல இந்த ஜட இயற்கையின் மதிமயங்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் அருமையான ஒரு தேன் சுவை போல வந்து இந்த பகவானுடைய பக்தி தொண்டை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் வந்து அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதத்தில் வந்து பகவான் வந்து சொல்கிறார். இன்னைக்கு வந்து மிகவும் மங்களகரமான நாள், பகவான் வராகதேவராக அவதரித்த நாள். வராகதேவரன் பகவானுக்கு பல அவதாரங்கள், எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம கேட்கலாம், நீங்கள் தசாவதாரம் தானே இருக்குது, எண்ணிலடங்காத அவதாரம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், பகவானுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் புராணத்தெல்லாம் எண்ணிலடங்காத அவதாரங்களை வந்து சுகதேவ கோஸ்வாமி குறிப்பிட்டிருக்கிறார். 10 அவதாரங்கள், முக்கியமான சில 10 அவதாரங்களை எடுத்து பக்தர்கள் தசாவதாரமாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு அவதாரம் வந்து வராகதேவருடைய அவதாரம். வராகதேவ பெருமாள் பன்றியாக அவதரித்தார் பகவான். ஒரு முறை பிரம்மதேவர் அவருடைய பிள்ளைகளான சுயம்பு அம்மனுக்கும் சத்தரூபாவுக்கும் ஆணையிடுகிறார். என்ன ஆணையிடுகிறார் அப்படின்னா, சிருஷ்டியின் ஆரம்பத்தில் வந்து மக்கள் தொகை வந்து கிடையாது, இவர்கள் 2 பேரும் தான் வந்து முதல் உள்ள மனிதர்கள். இவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி நீங்கள் போய் மக்கள் தொகையை உண்டாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தரூபாவையும் சுயம்புவ மனையும் வந்து அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் போது இவங்க 2 பேரும் வந்து வர்றாங்க. வர்றம்பொழுது பார்த்தா அந்த பூமியே கிடையாது, பூமியே காணா. என்னடா பூமியை காணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறாங்க, பிரம்மதேவரே அங்கே பூமியே இல்லை, பூமி உலகமே இல்லை, நாங்கள் எங்கே போய் சிருஷ்டியை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பிரம்மாவுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், எங்கடா பூமியே காணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பகவானை வந்து தியானிக்கிறார். அப்படி பகவானை தியானிக்கும் பொழுது உடனே வந்து வராகதேவர் வந்து அப்படி ஜிலு 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 ஜிலுன்னு வந்து வர்றார். சில பேர் சொல்லுவாங்க சிவபெருமானை தான் வந்து முழுமுதற் கடவுள், ஏன் அப்படின்னா ராமரே சிவபெருமானை வழிபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வந்து மகாபாரத போரில் வந்து ஒரு தேரோட்டியாக வந்து இருந்தார். அவன் வந்து அந்த அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார். அதனால் வந்து அர்ஜுனன் முழுமுதற் கடவுள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வராகதேவ் எப்படி தோன்றினார் அப்படின்னா, பிரம்மாவோட மூக்கில் இருந்து ஒரு சின்ன கடுகு ஒரு கடுகு பெருசுதே வந்து வந்தார் பகவானுடைய. எப்போ வந்து பிரம்மதேவர் வந்து பகவானை பற்றி தியானிக்கிறாரோ உடனே என்ன பண்ணுறாரு, வராகதேவர் பெருமான் வந்து பிரம்மாவோட மூக்குளோட மூக்கு ஓட்ட நாசியிலிருந்து ஒரு கடுகு பெருசு வந்து அப்படியே வந்து வெளியில் வந்து பட்டுன்னு வர்றார். பட்டுன்னு வந்துட்டு அப்படியே பிரம்மாண்டம் அப்படியே பயங்கரமாக அப்படியே பெருசாகிட்டே வந்து போகிறாராம். பிரம்ம வராகதேவர் எவ்வளோ பெருசாக ஆனாருன்னா அதை நம்மளால் வந்து சொல்லவே வந்து அளவிடவே வந்து முடியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு பட்டுன்னு வராகதேவர் எவ்வளோ பெருசு அவதாரம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கும். பன்றியினுடைய காலில் நமக்கெல்லாம் வந்து கால் விரல்களுக்கு நடுப்புற வந்து வந்து ஒரு சின்ன இடம் இருக்கு இல்லையா, ஒரு கேப்பு. அந்த கேப்புக்குள்ளே வந்து இப்போ வராகதேவருடைய அந்த ஒரு கால் குழம்புல இமயமலையை தூக்கி வச்சிங்கன்னா கண 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 கணன்னு சத்தம் வருதான். அப்போனா புரிஞ்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ பெருசு வந்து வராகதேவர் வந்து இருப்பார். அந்த இமயமலையே வராகதேவர் அந்த பன்றியோட காலுக்கு அந்த விரலுக்கு நடுப்புற வச்சா அதுவே வந்து கணக்கண கண கணங்கும் போதுனா அப்போ வராகதேவர் எவ்வளோ பெருசாக வந்து பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக வந்து வந்திருக்காரு. அப்போ வந்து இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணால், இந்த உலகத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கர்பா ஓஷனில் வந்து மறைச்சி வச்சுட்டான். அப்போ வராகதேவர் என்ன பண்ணுவார், கீழே போயிட்டு கீழே குதிச்சு பூமியை வந்து தூக்கி மேலே வந்து வச்சார். பகவான் பகவத்கீதையில் வந்து சொல்கிறது போல் பகவான் பலவிதமான காரணங்களுக்காக அந்த அவதாரங்கள் வந்து அவதார புருஷனாக வருவார். கிருஷ்ணருடைய அவதாரம் மாதிரி வேறு யாருக்குன்னு அவதாரங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். வேறு யாராக இருந்தாலும் சரி, பிரம்மதேவராக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் இருக்கிறப்பட்ட இருக்கிற கிருஷ்ணருடைய திருவிளையாடல்கள் எண்ணற்ற திருவிளையாடல்கள். கிருஷ்ணருடைய அவதாரங்கள் எண்ணற்ற திருவிளையாடல்கள். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு அவதாரம் எடுத்து வந்து மக்களை வந்து காத்திருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் அவதாரங்களோ சரி எதுவுமே வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்கிறது போல வேற யாருக்குமே வந்து இருக்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கிறதுனால நமக்கு சமயம் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால சுருக்கமாக வந்து வராகதேவனுடைய தோன்றிய கதையை சுருக்கமாக சொன்னோம். யார் யாருக்கெல்லாம் இப்போ மிகவும் விஸ்தாரமாக படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவர்கள் ஸ்ரீமத் பாகவத புராணம் 3வது கேண்டத்தில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். ஹரி ஓம் தத் சத்.